அன்பு நிறைந்த சைவநீதி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். காலை வேளை வானொலி நிகழ்ச்சிகளோடு உங்கள் இல்லம் நாடி வருவது மகிழ்ச்சி. இன்றைய சைவ நற்சிந்தனை நிகழ்ச்சியில் பல ஆலயங்களில் தலவிருட்சமாய் விளங்கும் பவளமல்லி மலரின் சிறப்புகளை சுருக்கமாக நோக்கலாம். தேவலோகத்தில் உள்ள 5 புனிதமான மரங்களில் பவளமல்லி மரமும் ஒன்றாகும் என புராணங்கள் தெரிவிக்கின்றன. இது பார்ப்பதற்கு மிகவும் அழகானதும் நறுமணம் மிகுந்ததுமான மலருமாகும். இது சௌகந்தியா என்ற ஆபரணத்தை போன்ற தோற்றம் கொண்டிருக்கிறது. பவளமல்லிக்கு மற்றொரு பெயர் பாரியாதம். இலக்கியத்தில் சேடல் என்று அழைக்கப்படுகிறது. புஷ்பவிதி என்னும் நூலில் பவளமல்லிகை சண்பக ஞாழல் கோட்டு பூவகை என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது 40 வகையான கோட்டுப்பூ வகைகளில் பவளமல்லியும் ஒன்றாகும். இந்த மரம் முன்னிரவில் பூத்து மணம் வீசி சூரிய உதயத்திற்கு முன்பே மண்ணில் உதிர்ந்துவிடும். பொதுவாக இந்த மரம் ஆவணி புரட்டாதி மாதங்களில் பூத்து குலுங்கும். இறைவனின் பூஜைக்குரிய மலர்கள் அனைத்தும் செடிகளில் இருந்துதான் பறிக்கப்படும். மண்ணில் உதிர்ந்து கிடைக்கும் பூக்களை பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் இதற்கு பவளமல்லி விதிவிலக்காக உள்ளது. இது இரவில் பூத்து அதிகாலையில் உதிர்வதால் அப்படி உதிர்ந்த பவளமல்லி பூக்களை சேகரித்து தொடுத்து இறைவனுக்கு பயன்படுத்துவார்கள். பவளமல்லி மரம் 3 இலை தொகுப்புகளை கொண்டது. இவற்றில் மும்மூர்த்திகளும் உறைந்திருப்பதாக ஐதீகம். மத்தியில் மகாவிஷ்ணுவும் வலது பக்கத்தில் பிரம்மாவும் இடது பக்கத்தில் சிவபெருமானும் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த அற்புத செடியை பற்றி வாயு புராணம் இன்னொரு சுவையான தகவலையும் தருகிறது. அதாவது பாரியாதம் என்ற இளவரசி சூரியனை திருமணம் புரிய விருப்பம் கொண்டிருந்தாள். ஆனால் சூரியன் இளவரசியை ஏற்கவில்லை. இதனால் பாரியாதம் மனமுடைந்து தீயில் குதித்து தனது உயிரை நீத்தாள். இளவரசி பாரியாதம் தீயில் எரிந்த சாம்பலில் இருந்துதான் பாரியாதம் என்ற செடி உருவானது. சூரியன் பாரியாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் இந்த செடி பகலில் சூரியனை பார்த்து பூப்பதை தவிர்த்து இரவில் மட்டுமே பூத்து குலுங்குகிறது. கேட்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைந்த இந்த மலர் பற்றிய செய்திகளோடு இந்த மலரை திருமாலை பூஜிப்பதற்கு உகந்தது என்று வைஷ்ணவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். இந்த மரத்தின் வேரில் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் குடிகொண்டிருப்பதாக நூல்கள் கூறுகின்றன. மிகவும் மருத்துவ குணம் நிறைந்த இந்த மரம் வீடுகளில் இருந்தால் அதன் மீது பட்டு வரும் காற்று மிகவும் வாசனை நிறைந்த நறுமணம் வீசி நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் தரவல்லது என்று முன்னோர்கள் கூறி வைத்துள்ளனர். நேயர்களே, இறைதன்மை நிறைந்த இந்த பவளமல்லி மலரையும் நாம் இறைவன் அர்ச்சனை செய்யும் மலர்களோடு சேர்த்து கொண்டு இறையருள் நிறைய பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.
முக்கிய அறிவித்தல். நாமெல்லாம் இங்கு கொரோனா தொற்று பரவியிருப்பதை அடுத்து ஒரு அசாதாரண சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஓக்லண்ட் இன்று முடக்கப்பட்ட மூன்றாம் நிலையிலே, அதாவது லாக்டவுன் லெவல் 3 இருக்கின்றோம். இன்று வெள்ளிக்கிழமை பிரதம மந்திரியின் அறிவித்தல் கமைய கோவில் திறக்கக்கூடியதாக இருந்தால் வழமை போல கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளுக்கு அமைய பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெறும். அப்படி இல்லை என்றால் கோவில் பூட்டியிருக்கும். என்றாலும் கோவிலில் நடைபெறும் பூஜைகள் அபிஷேகங்களை வழமை போல முகநூல் ஃபேஸ்புக்கின் ஊடாக ஒளிபரப்பப்படும் என்பதை உங்களுக்கு அறியத்தருகின்றோம். பிரதம மந்திரியின் அறிவித்தல் வந்தவுடன் உங்களுக்கு கோவில் மின்னஞ்சல் இமெயில் மூலம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன என்று அனுப்பி வைக்கப்படும். அனுப்பப்படும் மின்னஞ்சலில் உள்ள சுகாதார விதிமுறைகளை கடைபிடிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி சிவராத்திரி. சிவராத்திரி சிவம் என்ற சொல்லுக்கு துக்காதிகளை போக்குகின்ற என்பது பொருள். இச்சதி துக்காதி கமிதி சிவா. ராத்திரி என்ற சொல்லுக்கு சுகத்தை செய்கின்ற என்று பொருள். ராதி சுகமிதி ராத்திரி என்ற துக்கத்தை நீக்கி சுகத்தை செய்கின்ற இரவு சிவராத்திரி எனப்படும். சிவவிரதங்கள் 8, அவற்றுள் சிவராத்திரி 1. இது மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியன்று வருவது. அதிகாலையில் நீராடி திருநீறு அணிந்து உருத்ராட்ச மாலை பூண்டு சிவபூஜை செய்து திருவைந்தெழுத்து ஓத வேண்டும். பகல் முழுவதும் உபவாசம் இருத்தல் வேண்டும். மாலையில் மீண்டும் நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். முடியுமானால் நெய்விளக்கேற்றி மலரால் அர்ச்சனை செய்வித்து உள்ளம் குலைந்து உருகி தேவாரம் திருவாசகங்களை ஓதி துதி செய்து பலம் வந்து அஷ்டாங்க வணக்கம் புரிந்து வழிபாடு செய்தல் வேண்டும். 4 காலங்களிலும் சிவபூஜை செய்ய வேண்டும். சிவபூஜை செய்ய இயலாதவர்கள் 4 காலங்களிலும் கோயிலில் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொண்டு தரிசிக்க வேண்டும். நிரம்பிய அன்புடன் திருவைந்தெழுத்து ஓதுதல் இன்றியமையாததாகும். மறுநாள் காலை நீராடி வழிபட்டு பாராயணம் புரிந்து விரதத்தை முடிக்க வேண்டும். இங்கனம் புரிந்தோர்களுடைய சகல வினைகளும் நெருப்பில் விழுந்து பஞ்சு பொதி போல் எரிந்து கரிந்து சாம்பலாகும். பிரம்மனும் திருமாலும் நான் பிரம்மம் நான் பிரம்மம் என்று தர்க்கமிட்டு போர் புரிந்தனர். அவர்களிடையே அடிமுடி காணமாட்டாமல் ஒரு தானு சோதிமயமாய் நின்றது. அப்படி தோன்றிய நாள்தான் சிவராத்திரி. அக்காலம் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதி சோமவாரம் திருவோண நட்சத்திரம் கூடிய புண்ணிய காலம் என்க. பிரம்மதேவனும் திருமாலும் துதிக்க அவர்கள் முன்னர் அத்தாணுவில் சிவமூர்த்தி உருவமாக தோன்றி அருளிய இரவு 14 நாளிகைக்கு மேல் என உணர்க. அவ்வாறு சகலீகரித்த சிவமூர்த்தி மாலையனாதி வானவர் யாவர்க்கும் திருவருள் புரிந்தனர். இந்த சிவராத்திரி அன்று 14 நாளிகைக்கு மேல் ஒரு முகூர்த்த காலத்தில் சிவபஞ்சாக்கரம் ஜபிப்போருக்கு எண்ணற்ற அதிக பலன்கள் உண்டு. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாற் செய்யின் என்பார் திருவள்ளுவர். காலத்திற் செய்கின்ற கருமங்கள் ஒன்றுக்கு 1000 பெருகி நன்மை செய்யும். பருவத்தே பயிர் செய் என்ற பழமொழியையும் உண்ணுக. காலம் அறிதல் என்ற ஒரு அதிகாரமே அமைக்கின்றார் வள்ளுவர். ஆதலால் புண்ணிய விரத நாட்களில் செய்கின்ற தானத்திற்கும் ஜபத்திற்கும் நிரம்பிய பலனுண்டு. விரதங்கள் தொன்று தொட்டு வந்த பழக்கம். விரதாதிகளை அனுஷ்டிக்காதவர்கள் நரகுருவர் என்பர் அருணகிரிநாதர். சூழ் விரதங்கள் கடிந்த குண்டர்கள் வாதை நமன்றன் வருந்திடும் குழிவிழுவாரே. நதிகளில் சிறந்தது கங்கை, விண்மீன்களில் சிறந்தது கதிர், மரங்களில் சிறந்தது கற்பகம், தேவர்களில் சிறந்தவர் திருமால், பசுக்களில் சிறந்தது காமதேனு, யானைகளில் சிறந்தது ஜராவதம், மலரில் சிறந்தது தாமரை, புதல்வரில் சிறந்தவர் குமாரக்கடவுள், மலைகளில் சிறந்தது இமயம், இவைகளைப் போல விரதங்களில் சிறந்தது சிவராத்திரி. சிவராத்திரியில் சிறந்த நேரம் இலிங்கோத்பவ காலம். இலிங்கோத்பவ காலம் என்பது இரவு 14 நாழிகைக்கு மேல் ஒரு முகூர்த்த நேரம் என அறிக. இரவு 11:30 மணிக்கு மேல் ஒரு மணி வரை என உணர்க. உபவாசத்தினால் உடல்நலத்திற்கும் வழியுண்டு. சதா உண்டு உண்டு வயிற்றை நிரப்புகின்றோம். உணவுகளை அரைத்து செரிக்க வைக்கும் கருவிகளுக்கு மாதத்திற்கு ஒரு நாள் அல்லது ஆண்டிற்கு ஒரு நாளாவது பூரண ஓய்வை தர வேண்டாமா? அவ்வாறு தருவதால் மிகுந்த உடல்நலம் உண்டாகும். உபவாசத்திற்கு மறுநாள் உடம்பு மிக்க ஆரோக்கியமாக இருக்கும். இரண்டாவது, உணவு இன்றி உபவாசம் இருப்பதனால் மனம் முதலிய கருவிக்கரணங்கள் ஒடுங்கும். அதனால் தியானம் புரிய நிரம்ப வசதியுண்டு. நன்றாக செவதபம் புரியவும் இறைவனை ஒரு மனதுடன் வழிபடவும் முடிகின்றது. ஆதலால் உபவாசத்தை எல்லோரும் சிவராத்திரியில் மேற்கொள்வது உத்தமம். தோசை இட்லி உப்புமா இவைகளை தின்று இருக்கின்றது விரதமாகாது. அது விரதமல்ல, விரோதம். சிவராத்திரி அன்று விடியவராம் சடை முடியண்ணலை வழிபட்டு வரம்பெற்றோர் பலர். மற்ற நாட்களில் 1000 பஞ்சாக்கரம் ஜபித்த பயன் சிவராத்திரியில் ஒரு பஞ்சாக்கரம் ஜபித்தால் வரும். இகபர நலன்களை எளிதில் தரவல்லது சிவராத்திரியாகும். தொடர்ந்து லிங்காஷ்டகத்தை கேட்போம்.
லிங்கம் சர்வசமுத்ரவ காரணலிங்கம்.
புராணங்கள் காட்டும் சிவராத்திரி தோன்றிய வரலாறு பற்றி பார்ப்போம் அடியார்களே. மகா சிவராத்திரி விரதம் கொண்டாடப்படுவதற்கான காரணத்தை பல புராண நூல்கள் விரிவாக கூறுகின்றன. அவற்றுள் சிலவற்றை பார்ப்போம். முதலாவதாக பார்வதி இயற்றிய சிவராத்திரி. ஒரு காலத்தில் உலகம் அழிந்து யாவும் சிவபெருமானுள் ஒடுங்கியது. அந்த காரம் சூழ்ந்த அந்த இருளில் பார்வதி தேவியார் சிவபெருமானை ஆகமங்களில் கூறியுள்ளபடி நான்கு காலம் வழிபட்டாள். அவ்வாறு அவளால் வழிபட்டதன் நினைவாக தொடர்ந்து சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த இருளில் பார்வதி தேவியார் பரமனை நோக்கி, இந்நாளில் நான் எவ்வாறு வழிபட்டேனோ அப்படியே வழிபடுபவர்களுக்கு இம்மையில் செல்வமும் மறுமையில் சொர்க்கமும் இறுதியில் மோட்சமும் தர வேண்டுமென்று கேட்டுக்கொண்டாள். பரமசிவனும் அப்படியே ஆகட்டுமென்று அருள் பாலித்தார். அதன்படியே அன்று முதல் சிவசக்தி வடிவான சிவராத்திரி சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இரண்டாவதாக பார்த்தால் பிரம்மதேவனும் திருமாலும் போற்றிய சிவராத்திரி. ஒரு சமயம் பிரம்மனின் பகற்காலமான சதுர்யுகம் முடிந்து அவன் உறங்கப் போனான். அதனால் உலகம் ஒடுங்கியது. சந்திர சூரியர் விண்மீன்கள் யாவும் அழிந்தன. தேவர்கள் யாவரும் அழிந்தனர். பெரும் பிரளயமானது திரண்டு சகல புவனங்களையும் அளித்தது. அப்போது சனலோகம் மட்டும் நிலை பெற்றிருக்க அதில் முனிவர்கள் மட்டும் பாதுகாப்பாக தங்கினர். அந்த அந்தகாரம் சூழ்ந்த இரவில் பிரம்மன் தூங்கினான். திருமாலும் பொங்கிய வெள்ள நீரில் மிதந்து வந்த வடவால விச்சத்தின் ஆளிலை மீது அழகிய குழந்தை வடையுடன் உறங்கினார். இவ்வாறு ஆயிரம் சதுர்யுகங்களை கொண்ட பிரம்மதேவனின் இரவு பொழுது முடிந்து பகற்பொழுது தோன்றியது. அப்போது சனலோகத்தில் இருந்த முனிவர்கள் திருமாலை வழிபட்டனர். ஆளிலையில் துயின்று கொண்டிருந்த பெருமாள் தம் உறக்கம் கலைந்து எழுந்தார். பின்னர் திருமால் முன்போலவே உலகினை படைக்க எண்ணினார். அந்த கணமே பெருகிய வெள்ளம் வடிந்து கடல்கள் அதன் தன் இடத்தில் முன்போல நின்றன. அப்போது திருமால் தாம் படைத்த உலகினை காணாது வருந்தி ஒரு கணம் யோகத்தில் ஆழ்ந்து அது கடலின் அடியில் இருப்பதைக் கண்டார். உடனே தான் ஒரு வலிய வெள்ளை பன்றியாக வடிவம் கொண்டு கடலுக்கு அடியில் புகுந்து அதனை கலக்கி தம் வலிய கொம்புகளினால் உலகத்தினை இடந்து மேலே கொண்டு வந்தார். பறந்து விரிந்து உலகத்தை நிலைப்படுத்திய பின்னர் தம்மைவிட இந்த செயலை ஒருவராலும் செய்ய முடியாதென்று இருமாப்பு கொண்டார். பின்னர் ஓய்வெடுக்க கருதி பார்க்கடலுக்கு சென்று இரவு பகல் பாராது அறுதியில் கொள்ளலானார். அவருக்கு பின் எழுந்த பிரம்மதேவன் உலகில் அளவற்ற அசுரர், தேவர், மனிதர், விலங்குகள் முதலான லட்சக்கணக்கான ஜீவராசிகளையும் படைத்தார். இந்திரன் முதலான திக்பாலகர்களையும் படைத்து உலகினை நடைபெறச் செய்தான். பின்னர் அவன் ஒரு சமயம் தான் படைத்த உலகினை சுற்றி பார்க்க அதனை வலம் வந்தான். இந்த உலகம் நான் உறங்கினால் அழிந்து விடுகின்றது. நான் விழித்தெழுந்தால் தான் மீண்டும் படைக்கப்படுகின்றது. அதனால் நானே கடவுள், என்னை விட மேலானவன் எவனும் இல்லை என்று கர்வம் கொண்டான். அப்படியே வலம் வரும் போது பார்க்கடலில் இதே எண்ணத்துடன் உறங்கும் திருமாலையும் கண்டான். உடனே அவனுக்கு கோபம் உண்டாயிற்று. என்னை விட இவன் வலியவனா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டே அவர் அருகில் சென்று ஓங்கி அவர் மார்பில் அடித்தான். அவர் துணுக்குற்று எழுந்தார். அப்போது திருமால் கண்விழித்து பிரம்மனை நோக்கி, அன்பான மகனே, நான் தான் உன்னை படைத்தவன், உன் தந்தை என்று கனிவுடன் கூறினார். அதை கேட்ட பிரம்மன் மேலும் கோபம் கொண்டான். அவரோடு வாய்ப்போரில் ஈடுபட்டான். திருமாலே, உன்னை நீயே பிரம்மம் என்று கூறிக்கொள்கின்றாய். 10 அவதாரங்களுக்கு மேல் எடுத்தவன் நீ. அப்போதெல்லாம் உன்னை படைத்தவன் நான். ஆதலின் உன்னையும் படைக்கும் ஆற்றல் உடையவனான என்னை பார்த்து வீண் வார்த்தை பேசாதே என்றான். அப்போது திருமால் அவனை சேறி, எனது உந்தி கமலத்தில் உதித்த நீ என்னை விட பெரியவனா என்றார். பிரம்மன் மேலும் சினம் கொண்டான். மாயனே, விறகில் தீ உண்டாவதால் தீயினுக்கு விறகு தந்தையாகி விடுமா? அதுபோல நீயும் நரசிம்ம அவதாரத்தில் தூணிலிருந்து தோன்றினாய். அதற்காக தூண் உனக்கு தந்தையாகுமா? உன் கொப்புள் தாமரையில் உதித்த என் தத்துவத்தை உணராது பிதற்றுகின்றாய் என்று கேட்டான். இவ்வாறு இருவரும் சொற்போரிட்டு இறுதியில் இது ஆயுதப் போராக மாறியது. திருமால் சரமாரியாக பானங்களை பிரம்மன் மேல் விடுத்தார். பிரம்மனும் சளைக்காமல் ஆயுதங்களை தொடுத்தான். திருமால் தம்முடைய நாராயண அஸ்திரத்தை ஏவ பிரம்மன் அவர் மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். அவை இரண்டும் பயனற்று போயின. பின்னர் திருமால் சிவபெருமானிடமிருந்து பெற்ற பாசுபதாஸ்திரத்தை ஏவினான். பிரம்மன் மகேஸ்வர சாஸ்திரத்தை ஏவினான். இரண்டு அஸ்திரங்களும் மோதிக்கொள்ளாமல் சிவபெருமானிடம் சென்று ஒடுங்கிவிட்டன. தேவர்கள் அனைவரும் கூடி இவர்கள் இருவரும் மோதிக்கொண்டு தாம் அழிவது மட்டுமின்றி உலகினையும் அழித்து விடுவார்கள் என்று அஞ்சி சிவபெருமானிடம் சென்று சரணைந்தார்கள். சிவபெருமான் அவர்களுக்கு அபயம் அளித்து அவர்களுடன் யுத்தம் நடக்கும் இடத்திற்கு வந்தார். அவர்கள் இருவருக்கும் இடையே பெரிய ஒளி பொருந்திய நெருப்புத் தூணாக நின்றார். அதன் திடீர் பிரவேசத்தையும் அதன் கோடி சூரிய பிரகாசத்தையும் கண்ட இருவரும் தம் சண்டைகளை விட்டுவிட்டு மிகவும் ஆச்சரியமடைந்தனர். அப்போது திருமால் பிரம்மனை நோக்கி, நமக்கிடையில் அதிமகிமை பொருந்திய மூன்றாவது ஒருவனும் இருக்கின்றான். அவனாலேயே இது உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இதன் அடியையும் முடியையும் முதலில் அறிவோம் என்று முடிவு செய்தனர். அதுவும் சரியே என்ற பிரம்மன் அன்ன வடிவம் தாங்கி மேலே பறந்து சென்று அதன் உச்சியை காண விரைந்தான். திருமால் வலிய கொம்புகளுடைய பன்றியாகி பூமியை அகழ்ந்து சென்று அதன் மூலத்தை காண முயன்றார். மேலே சென்ற பிரம்மன் பெருங்காற்று வீசுவது போல சிறகுகளை வீசிக்கொண்டு விரைந்து பறந்தான். திருமால் பூமியை பிளந்து விடுவது போல ஆழமாக தோண்டிக்கொன்றே சென்றார். ஆண்டுகள் பலவாயின. அவர்களால் எதையும் காண முடியவில்லை. உடலும் சோர்ந்து உள்ளமும் சோர்ந்து களைப்படைந்தார்கள். பிரம்மன் மனம் கலங்கி தன் அகங்காரம் அழிந்து தனக்கு ஏற்பட்ட ஞானத்தால் சிவபெருமானை உணர்ந்து அவரை தியானித்தான். அதுபோலவே திருமாலும் உடலும் உள்ளமும் சோர்ந்து சிவபெருமானை துதித்தார். இருவரும் தங்களின் தோல்வியை ஒப்புக்கொண்டு பழையபடி பூமியை அடைந்தனர். அப்போது திருமால் இடப்பக்கமும் பிரம்மன் வலப்பக்கமும் நின்று சிவபெருமானை போற்றி துதித்தனர். அவர்களோடு சேர்ந்து தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானின் எல்லையில்லா சிறப்புகளை போற்றி பாடியும் ஆடியும் நெஞ்சு நெகிழ்ந்து பலவாறு துதி செய்தார்கள். பின்னர் சிவபெருமான் அந்த நெருப்பு துணின் மையத்தில் மான் மழு அபய வரத முத்திரை தாங்கியவராய் தோன்றினார். அவர்களை நோக்கி இனிமையுடன் வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்றார். அவர்கள் மீண்டும் மீண்டும் பெருமானை வணங்கி தங்களின் பழைய படைத்து காக்கும் தொழிலையும் போரில் வைந்து அழிந்து போன தங்களுடைய ஆயுதங்களையும் மீண்டும் தர வேண்டும் என்று வேண்டினார்கள். சிவபெருமான் அவர்கள் கேட்டபடியே வேண்டியவற்றை நல்கியதுடன், அன்பர்களே, இன்று நான் உங்கள் முன் தோன்றி அருள்பாலித்த நாள் சிவராத்திரியாகும். இதுபோல் முன்னம் ஒரு சிவராத்திரி நாளில் தேவியும் என்னை அர்ச்சித்து பேறு பெற்றாள் என்றார். இந்நாளில் ஆகமங்களில் கூறியுள்ளபடி பூசை செய்தால் நினைத்த நல்லவைகள் யாவும் நடக்கும். இது பாவங்களை தீர்த்து சிவகதி காட்டும் மேலான பூசையாகும் என்று சொல்லி அஸ்வமேதம் முதலான யாகங்களை செய்வதைக் காட்டிலும் 100 மடங்கு அதிக பலனை இது தரும் என்று சொல்லி கைல மலையை அடைந்தார். இந்த சிவராத்திரி தினம் மாசி மாசத்து தேய்புரை சதுர்த்தசி நாளாகும். இதனையே உலகத்தில் உள்ளோர் சிறப்புடன் கொண்டாடி வருகின்றனர். இதனை சிவமகாபுராணம் பூர்வபாகம் உபமன்னி பக்த விலாசம் மகாஸ்காந்தம் நாரதம் லிங்க புராணம் முதலியன விரிவாகவும் சிற்சில மாறுதல்களுடனும் கூறுகின்றன. தமிழில் உள்ள கந்த புராணம், அருணகிரி புராணம், சிவராத்திரி புராணம், அருணாச்சல புராணம் ஆகியவற்றிலும் இதை காணலாம். அடிமுடி தேடல். பிரம்மனும் மாலும் பிரானே நான் என்ன, பிரம்மன் மால் தங்கள் பேதமையாலே, பரமன் அனலாய் பறந்து முன் நிற்க, அரணடி தேடி அரற்றுகின்றாரே. இது திருமந்திரமாகும். தொடர்ந்து சிவராத்திரியும் தாளம்பூவின் கதையை பற்றியும் பார்ப்போம். பின்னாளில் தோன்றிய பல சிவராத்திரி புராணக் கதைகளில் தாளம்பூவின் கதையும் இடம்பெற்றிருக்கின்றது. அருணகிரி புராணம், சிவமகாபுராணம் உத்தரபாகம், கந்த புராண உத்தரபாகம் ஆகியவற்றில் தாளம்பூ பொய்ச்சாட்சி சொன்ன கதை சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அடிமுடியே காண முடியாத இறைவனின் வடிவத்தில் தாளம்பூ இருந்து விழுமாயின் அந்த பூ இருந்த இடம் உச்சி என்றும் அது ஒரு வரையறைக்குட்பட்ட இடமாகவும் ஆகிவிடும். அளவே இல்லாத இறைவனுக்கு இதனால் அளவொன்று இருப்பதை கூறியதாகிவிடும். எனவே இந்த கதை சிவபிரத்துவத்தை உறுதியாக நம்புபவர்கள் ஏற்பதில்லை. பழம்புராணங்களிலும் இக்கதைகள் இல்லை. எனவே இது இடைச்சருகள் என்று கூறுகின்றனர். என்றாலும் அன்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கதையின் பகுதியும் கூறப்படுகின்றது. முன்பு சொல்லப்பட்ட பிரம்மனும் திருமாலும் ஒளிப்புலம்பாக நின்ற சிவபெருமானின் அடியையும் முடியையும் தேடிச் சென்ற போது திருமால் நெருப்பின் அடியை காண முடியாது திரும்பிவிட்டார். ஆனால் பிரம்மனுக்கோ தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள இடம் தரவில்லை. அவன் அவ்வாறு கலங்கி நின்ற போது ஒரு தாளம்பூ வேகமாக விழுவதைக் கண்டான். அந்த தாளம்பூவை நோக்கி, நீ எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டான். பிரம்மனே, நான் சிவபெருமானின் முடியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கின்றேன். நான் விழத் தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை உன்னுடன் 14 பிரம்மதேவர்கள் தோன்றி மறைந்துவிட்டனர். உன்னால் அந்த இடத்தை அடைய முடியாது. ஆதலால் உன் முயற்சியை விடுக என்றது. அதனால் மனம் கலங்கிய பிரம்மன் அந்த தாளம்பூவை நோக்கி, மலரே, எனக்காக ஒரு உதவி செய். நான் தான் உன்னை இந்த ஒளிப்பிளம்பின் முடியைக் கண்டு அங்கிருந்து உன்னை அழைத்து வந்தேன் என்று பொச்சாட்சி சொல்லுவாய் என்று வேண்டினான். அதுவும் அப்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டது. பின்னர் இருவரும் பூமியை அடைந்தனர். சிவபெருமான் அந்த நெருப்பு லிங்கத்திடையே தோன்றினார். பிரம்மன் சிவபெருமானிடம் உச்சியைக் கண்டதாகவும் அதற்குச் சாட்சியாக அங்கிருந்து தாளம்பூவை அழைத்து வந்ததாகவும் கூறினான். திருமால் மட்டும் தாம் தோற்றுவிட்டதாக ஒப்புக்கொண்டார். சிவபெருமான் பிரம்மனை நோக்கி, நீ பொய் சொன்னதால் பூமியில் உனக்கு கோயிலும் பூசையும் இல்லாது போகட்டும் என்று கூறினார். தாளம்பூவை நோக்கி, இனி நீ எந்த பூசைக்கும் உதவாது போவாய் என்றும் மொழிந்தார். பிரம்மனும் தாளம்பூவும் தம் பிள்ளையை பொறுக்க வேண்டுமென்று பலகாலம் அழுது தொழுதார்கள். அவர் பிரம்மனை நோக்கி, அன்புடன், நான் சொன்ன எதுவும் மாறாது. எனவே பிராமணர்களை நோக்கிச் செய்யும் பூசைகள் யாவும் உனக்கே ஆகட்டும் என்றும், தாளம்பூவை நோக்கி, சிவபூசைக்குத் தவிர மற்ற தேவர் யாவர் பூசைக்கும் உரியவனவாய் என்றும் அருள்பாலித்தார். மீண்டும் அழுது தொழுதது. பின்னர் அதற்கு இறங்கி லிங்கோத்பவ காலத்தில் மட்டும் அதனை சூடுவதாக அதற்கு அருள் புரிந்தார். பின்னர் திருமாலுக்கும் எல்லோருக்கும் பலவையான அருளை புரிந்த தேவர்கள் யாவரும் சூழ கைலை மலையை அடைந்தார். அவ்வாறு அவர்களால் துதிக்கப்பட்ட சமயமே சிவராத்திரி என்பர். பின்னாளில் இந்த கதையொட்டி லிங்கோத்பவ மூர்த்தியை அமைத்தவர்கள் லிங்கம், அதன் மத்தியில் சிவபெருமான், கீழே பன்றி வடிவில் திருமால், மேலே அன்னத்தின் வடிவில் பிரம்மன் ஆகியவற்றுடன் நீண்ட தாளம்பூவையும் அமைக்கத் தொடங்கினர். இந்த சிற்பங்களை பின்னாளில் பரவலாக காண முடிகின்றது. எனவே அடியார்களாகிய நாம் இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து நற்பலன்களை பெறுவோமாக. இத்துடன் இன்றைய வெள்ளிக்கிழமை காலை சைவநீதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.